நலம் காப்போம் சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் வழங்கும் நிகழ்ச்சி.
வணக்கம் இனிய இதயங்களே, இன்றைய நலம் காப்போம் நிகழ்ச்சியில் மனநலம் குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். கடந்த வாரங்களாக பல சுவையான தகவல்களை நமக்கு அள்ளி தந்தார் மனநல ஆலோசகர் திருமதி சி ஆர் ஷெலின் அவர்கள். கடந்த வாரத்தில் கூட தமது கேள்விக்கணையை தொடுப்பதற்காக தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்டார் ஒரு இனிய இதயம். அவர் யார் என்பதை இந்த வாரம் அறிந்து கொள்ளலாம்.
வணக்கம். வணக்கம். வணக்கம் கலைவாணன். கலைவண்ணன் ராதிகா.
ஆமாங்க ஐயா. வணக்கம் ஐயா.
உங்க கேள்வி கேளுங்க.
வணக்கம்.
வணக்கம் சார், கேளுங்க.
இன்றைய வளர்ந்து வரும் காலகட்டத்தில் சுறுசுறுப்பாக இருக்கும் தருவாயில ஏதாவது ஒரு காலகட்டத்தில் வந்து மனச்சோர்வு மனம் பாதிப்பு அடையக்கூடிய நிலையில் இருப்பவர்களுக்கு தாங்கள் கூறும் ஆலோசனை.
மனச்சோர்வு அடையக்கூடிய அந்த மனச்சோர்வு அடையறதுக்கு உற்சாகமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது, அதை பற்றி நிறைய பேசியாச்சு. பட் இருந்தாலும் சொல்றேன், மன சோர்வு உங்களுக்கு என்னென்ன விஷயத்துல ஏற்படுது அப்படின்றத பாருங்க. நிச்சயமா வந்து உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த செய்யறப்பதான் உங்களுக்கு வந்து மன சோர்வு நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு பிடித்த ஒரு வேலையை வந்து நீங்க பிடித்து செய்யும் பொழுது, அதை வந்து முழு ஈடுபாட்டோட செய்யும் பொழுது, நிச்சயமா உங்களுக்கு ஒரு மன சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க செய்ய ஒண்ணு, உங்களுக்கு பிடித்த வேலையை, உங்களுக்கு பிடித்த விஷயங்களை தேர்வு செய்யுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க ஏற்கனவே தேர்வு செய்த விஷயத்தை நீங்க வந்து உங்களுக்கு பிடித்த மனதா மாற்றிக்கோங்க. இதுதான் வந்து மனசோர்வு இல்லாம நீங்க தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி. இன்னொன்று, நான் திரும்ப திரும்ப இதே நிகழ்ச்சியில சொன்ன மாதிரி, உங்களுக்கு ஒரே மாதிரியான வேலைகள் இல்லாம வேற வித்தியாசமான சில வேலைகளோ, இல்ல உங்களுக்கு வந்து சில நல்ல பொழுதுபோக்குகளோ, உங்களது மனதை அமைதிப்படுத்தக்கூடிய சில விஷயங்களே வந்து உங்களை ஈடுபடுத்திக்கோங்க. குடும்பத்துல குடும்ப உறுப்பினர்கள் கூட, இல்ல கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட வந்து நிறைய மனமிட்டு பேசுங்க. உங்களது நீங்க இல்லைன்னா வந்து அந்த இடமே கலகலப்பா இருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்குங்க. ஆமா, கொண்டு வாங்க. சோ இந்த மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜி, உங்களை சுற்றி எப்பவுமே வந்து நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிறவங்க இருக்கிற மாதிரி பாத்துக்குங்க. அப்படி ஒருவேளை யாராவது சோகமாகவோ இல்ல வந்து நெகட்டிவ் எனர்ஜியோட இருந்தாங்கன்னா, அவங்களே வந்து நீங்க பாசிட்டிவா மாற்றுவதற்கு முயற்சி பண்ணுங்க. என்ன வைப்ரேஷன் உங்களை சுத்தி இருக்கோ, நிச்சயமா அதே வைப்ரேஷன் தான் உங்களுக்கும் ஏற்படும். சோ இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் அதிர்வலைகளை நீங்க ஏற்படுத்துவதன் மூலமா நிச்சயமா மனசோர்வு இல்லாம நீங்க சந்தோஷமா இருக்க முடியும். நன்றி சார்.
நன்றி. வணக்கம்.
ஆக இந்த அழைப்பு வருவதற்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த காதல், காதல்ல வந்து கெட்ட காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதற்கு வந்து நீங்க ஒரு கருத்து சொன்னீங்க, எந்த இடத்துல வெற்றிடம் இருக்கிறதோ அந்த இடத்துல வந்து இன்னொருத்தர் வந்து புகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொன்னீங்க. இது எப்படி சாத்தியக்கூடிய? ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொன்னீங்க, கணவன் மனைவியை முதலே வந்து காதலர்களா இருக்கும்போது 5 மணி நேரம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. காதலர்களா இருக்கும்போது 5 மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கணவன் மனைவி ஆயிட்ட பிறகு அவர்கள் வந்து அவர்களுக்கான கடமை இருக்குது, வாழ்க்கைன்னு ஒரு கடமை இருக்குது, அதனால அவர் வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னு. இப்போ எப்படி நீங்க அதுக்கும் இதுக்கும் முரண்பாடு?
இது வந்து அதாவது திரும்ப ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் பேசுவதுன்றது ஒரு அந்யோன்யம் அது மட்டும்தாங்கிறது கிடையாது. நீங்க 1 மணி நேரம் பேசினாலும், 5 நிமிடங்கள் பேசினாலும், இதற்கு முன்னாடி நான் ஒரு கருத்து சொல்லியிருந்தேன், இந்த நம்ம கணவனோ இல்ல நம்ம மனைவியோ வந்து நம்மளை முழுமையா நம்புறாங்க, எந்த விஷயத்தையும் நம்ம பேசலாம் இவங்க கிட்டங்கிற அந்த நம்பகத்தன்மை இருக்கிற பட்சத்துல, நீங்க பேசக்கூடிய அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட உங்களுக்கு வந்து ஒரு எஃபெக்டிவான ஒரு நேரமா இருக்கும், ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான நேரமா இருக்கும். இந்த வெற்றிடம்ன்றது நீங்க எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றீங்கிறதுல மட்டும் கிடையாது, எந்த அளவுக்கு மனசுல ஒருத்தரை ஒருத்தர் நெருக்கமா இருக்கிறாங்கிறத பொறுத்து. சோ மனசே வந்து இவங்க வந்து ரெண்டு பேருமே நெருக்கமா இல்ல அப்படிங்கிற பட்சத்துலதான் வந்து இந்த 3வது நபருக்கு இடம் கிடைக்குது. சோ நீங்க 5 நிமிடம் தான் உங்க மனைவி கிட்ட பேச நேரம் கிடைக்குது, 1 மணி நேரம் தான் கிடைக்குது அப்படின்னா, அந்த 1 மணி நேரத்தையும் வந்து ஒரு நாளை செலவழித்தது போன்ற ஒரு பயனுள்ள நேரமா உங்க மனைவிக்கு கொடுக்கறீங்களா, இல்ல உங்க கணவனுக்கு கொடுக்கறீங்களா, இல்லனா இந்த 1 மணி நேரமும் ஏண்டா அவர் வீட்டுல இருக்காருன்னு நினைக்கிற மாதிரி நீங்க வந்து பண்றீங்களா? சோ அதுதான் வந்து அந்த என்ன சொல்றது, ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான டைமா அது இருக்காங்கறத வந்து பாத்துக்கணும். இன்னொன்னு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த விஷயத்தையுமே வந்து இவங்க பேசி சரி பண்ணக்கூடிய ஒரு தெளிவுல இருக்காங்களா? நீ வந்து இப்ப மனதளவுல என்னை விட்டுட்டு நீ தூரமா போயிட்டு இருக்க அப்படிங்கறத வந்து ஒரு மனைவி சொல்ற உரிமை அந்த மனைவிக்கு கொடுத்திருக்கீங்களா? இல்ல அப்படி சொன்னா அதை வந்து கேட்டு சரி பண்ணக்கூடிய மனநிலையில ஒரு கணவர் இருக்கிறாரா? இது வந்து வைஸ் வர்சா மாறுபடும். இது அப்படி மனைவிக்கும் அதே தான் அப்ளிகபிள் ஆகும். இது இல்லாம நீங்க வந்து நம்ம பிரச்சனையை பேசி சரி பண்ணிக்கலாம்னு ஒருத்தர் வந்து உட்காடுறப்பே வந்து இல்ல எனக்கு வந்து வேற வேலை இருக்கு, இல்ல வந்து நான் வந்து சரி பண்ணிக்கிறதுக்கு தயாரா இல்ல, இந்த நிலை வந்து மாறணும். இன்னொன்னு குடும்பத்துல வந்து கணவன் மனைவி ரெண்டு பேருமே வந்து நமக்காக தான் வந்து இவங்க வேலை செய்யறாங்க, நமக்காக தான் வந்து நம்ம மனைவி வேலை செய்யறான்ற இந்த எண்ணம் வந்து இரண்டு பேருக்குமே இருக்கக்கூடியது அவசியம். இந்த நெருக்கம்ன்றது நான் நேரம் ஸ்பெண்ட் பண்றது மட்டும் கிடையாது, மைண்ட்லயே மனதளவிலேயே ரெண்டு பேருக்கும் ஒரு இடைவெளி புகும் வரும்பொழுதுதான் அந்த வெற்றிடத்தை இன்னொரு நம்பர் பயன்படுத்திக்கிறாங்க. சோ மனதளவில் அந்த வெற்றிடம் ஏற்படாமல் வந்து தடுக்க வேண்டியது முக்கியம். பட் இது வந்து சில கேசஸ்ல என்ன ஆகும்னா ரொம்ப சில பேர் வந்து ரொம்ப என்ன சொல்றது அடாவடியாகவே வந்து இன்னொரு உறவுக்குள்ள நிலைவாங்க. நானே வந்து இரண்டு கேசஸ் அந்த மாதிரி பாத்துருக்கிறேன். ஒரு கட்டத்தில் எனக்கு என் கணவரை பிடிக்கல, எனக்கு வந்து சுத்தமா பிடிக்கல, நான் வந்து மாறுவதற்கும் தயாரா இல்ல. டிமாண்ட் வச்ச ஒய்ஃப் எல்லாம் தெரியும், மூணு டிமாண்ட் வைப்பாங்க. டிமாண்ட் நம்பர் ஒன், என் கணவர் வந்து என் கூட தான் இருக்கணும், ஆனா நான் வந்து இன்னொருத்தர் கூட தான் வாழ்வேன். டிமாண்ட் நம்பர் டூ, ஊர்ல இருந்து எப்பெல்லாம் என்னோட அம்மா அப்பா வர்றாங்களோ அப்ப மட்டும் கணவர் என் வீட்டுல வந்து வசிக்கணும், அப்ப வந்து வெளியில வந்து நான் அந்த மாதிரி நடிப்பேன். டிமாண்ட் நம்பர் மூணு, எனக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் என் கணவர் பண்ணணும். இந்த மாதிரி வந்து நிஜமா ஒரு கேஸ் சொல்லி எனக்கு அவங்களுக்கு என்ன சொல்யூஷன் வந்து கொடுக்கறதுனே தெரியல. எவ்வளவு சொல்லியும் அந்த மனைவி வந்து மாறுபடல, மாறவே இல்லை, மனசு வந்து மாறவே இல்லை. அப்ப வந்து அந்த கணவர்கிட்ட சொன்னது இவர் வழியே இல்லை, நீங்க சட்ட ரீதியாவே ஒரு மனநல ஆலோசகர் அப்படி சொல்லக்கூடாது. பட் வந்து இந்த மாதிரி சில கேஸ் வந்து எப்படி இருப்பாங்கன்னா யாராவது ஒருவர் கணவனோ இல்ல மனைவியோ வந்து உண்மையா இருக்கணும்னு இருப்பாங்க, பட் இன்னொருத்தர் வந்து சைமல்டேனியஸா இரண்டு விதமான வாழ்க்கை வாழணும்னு நினைப்பாங்க. பட் இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நிச்சயமா சட்டப்படி பிரிந்துட்டு அவங்க வந்து இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிறது தான் வந்து சரியான வழி. இந்த மாதிரி வந்து நம்ப முடியாத கேசஸ் எல்லாம் வந்து நிறைய இருக்கு. சோ அவங்க என்ன அப்படின்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு நிலைக்கு அவங்க வந்துடுறாங்க. அப்படிப்பட்டவங்களாலதான் இப்படி இந்த மாதிரி வந்து சில டிமாண்ட்ஸ் எல்லாம் வைக்க முடியும். சோ இந்த மாதிரி இருக்கிறாங்க. பட் இவங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அடிப்படையாகவே வந்து இவங்க மனசு வந்து பிரச்சனைக்குரியதான் ஒண்ணு இருக்கும். அந்த இன்னொரு நபர்கிட்ட இவங்க எவ்வளவு நாள் இருப்பாங்கிறதும் தெரியாது. சோ இந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்லி அவங்களை வந்து ஒரு மாற்றுவதற்கு ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு நல்ல ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்வதற்கு நம்ம அறிவுறுத்த முடியும் செய்யதான் முடியுமே தவிர ஆல்ரெடி வந்து அப்படி அதிகம் கரப்டானவங்களால வந்து அவங்களா பட்டு தெரியும் வரைக்கும் யாரும் எதுவும் செய்ய முடியாது.
இப்போ சமீபத்தில் ஒரு குடும்பத்து கூட பேசிட்டு இருக்கிறேன். அந்த குடும்பத்துல வந்து இவர் வந்து வேலை செய்யறவர், அது சமூக பணி செய்யறவர். நீண்ட இடைவெளிக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. இப்பதான் வந்து அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கறதுனால அவங்க வந்து அவங்க அம்மா ஊருக்கு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு திருமணம் ஆகி 7 வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. 7 வருடத்துக்கு அப்புறம் ஒரு புயல் ஒண்ணு கிளம்புது. என்னன்னா இவருக்கு வந்து சரியில்லை, இவர் வந்து எங்கெங்கயோ இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனைகளை எல்லாம் வந்து அலசி ஆராய்ஞ்சி எதற்கான தீர்வெல்லாம் செய்தால் கூட இருவருமே வந்து முரண்பட்டு நிக்கிறாங்க. இது இப்படிப்பட்ட ஒரு கருத்தியல் கொண்ட குடும்பத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க?
இல்ல முதல்ல வந்து அது உண்மையா அப்படின்றது தெரியணும். இப்ப சில சமயங்கள்ல என்ன ஆகும்னா இப்ப நம்ம உண்மை இல்லாத கருத்தை சில பேர் வந்து வேற காரணங்களுக்காக உண்மையா கூட சொல்லுவாங்க. சோ அப்ப வந்து என் கணவரை பத்தி ஒருத்தர் சொல்லிட்டாங்க உடனே வந்து நான் நம்பிடணும், என் மனைவியை பத்தி சொன்னாங்க உடனே நம்பிடணும், அப்படி கிடையாது. இந்த சந்தேகம்ங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா அந்த சந்தேகம்ங்கிற வேர்டே வந்து ஒரு சந்தேகத்திற்குரிய விஷயமா தான் வந்து நம்ம குறிப்பிடுறோம். சந்தேகத்தை வந்து நம்ம உண்மையா நம்ப ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். சோ இந்த மனைவி வந்து கணவர் மேல இருக்கிற சந்தேகத்தை ஒரு சந்தேகமா அவர்கிட்ட கேட்டு ஃபர்ஸ்ட் தெளிவுபட வேண்டியது அவசியம். அது வந்து ஒருவேளை உண்மையாவும் இருக்கலாம், உண்மை இல்லாமலையும் இருக்கலாம். அப்படி உண்மை இல்லைங்கிற பட்சத்துல வந்து நிச்சயமா யார் அந்த இது சொன்னாங்களோ அந்த கருத்தை சொன்னாங்களோ அவங்க கிட்ட வந்து நீங்க என்ன என்ன ஐடியால இப்படி சொன்னீங்க, இல்ல ஒருவேளை நீங்க தவறா புரிந்துகிட்டு கூட அவங்க சொல்லியிருக்கலாம், இல்ல இந்த ஒய்ஃப் மேல வந்து அவங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர், ஐயோ பாவம் அந்த பொண்ணு பாதிக்கப்படக்கூடாதுன்னு அந்த மாதிரி இருந்து அவங்க வந்து சில கற்பனையாக கூட சொல்லியிருந்திருக்கலாம்.
ஒண்ணும் இல்ல, ஒரு உதாரணத்தையே சொல்லிருங்களேன். அவங்க வந்து ஒரு சூசைட் பாயிண்ட்க்கு போயிருக்காங்க அந்த மனைவி. அப்போ இவர் வந்து உங்களை மாதிரி ஒரு மனநல ஆலோசகர்கிட்ட நீங்க அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுங்க அப்படிங்கிறாரு. இவங்க கவுன்சிலிங் கொடுத்த உடனே அவங்க மனைவி என்ன பண்றாங்க, உங்களுக்கும் அந்த மனநல ஆலோசகருக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க.
இது வந்து என்னன்னா பெண்களுக்கு வந்து சில சமயங்கள்ல அதாவது உறவுகள் உணர்வுகள் புத்தகத்துல சந்தேகத்தை பத்தியே ஒரு ஆர்டிகல் ஒண்ணு இருக்கும். அதாவது சந்தேகத்தை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து மதிக்கணும், எந்த அளவுக்கு வந்து அதுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு. சில சமயம் பாத்தீங்கன்னா ரோட்ல போயிட்டு இருக்கிறப்ப லெப்ட்ல நீங்க பாக்குற இந்த பொண்ணை பாக்குற அந்த பொண்ணு, நீ வண்டி ஓட்டுறப்ப யாராவது ஒருத்தரை பார்த்தா கூட திரும்ப விடாத மனைவிகள் கூட இருக்கிறாங்க. அப்ப அந்த மனைவிக்கு வந்து நிச்சயமா ஏதோ ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கணும், அதை வந்து அவங்க வந்து சரி செஞ்சுக்கணும். இல்ல சீரியஸான கேஸா இல்ல இல்ல அப்படிங்கிறப்ப வந்து உண்மையாகவே வந்து ஒரு ஒரு கணவன் அப்படி இருக்கிறப்ப சந்தேகப்படுறது வேற, சந்தேகப்படுறதே தனது இயல்பா மாட்டிட்டு கூட வேற. இன்னொன்னு, இந்த மனைவிக்கு வந்து இப்ப குழந்தை பிறந்திருக்கிறதுனால பொதுவாகவே வந்து பிரசவத்திற்கு அப்புறம் ஏற்படக்கூடிய மன உளைச்சல்னு சொல்லி டேர்மே இருக்கு. பிரெக்னன்சி அப்ப வந்து பெண்களுக்கு ஐயோ நம்ம வந்து கணவரை குடும்ப வாழ்க்கை நம்மளால கொஞ்ச நாள் ஈடுபட முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். பிரசவத்திற்கு அப்புறம் இயல்பாகவே வந்து ஆப்டர் டெலிவரி வந்து இப்ப எப்படி வந்து இது சொல்லுவாங்க, பீரியட்ஸ்க்கு முன்னாடி ஒரு மனமாற்றம் ஸ்ட்ரெஸ் எப்படி ஏற்படுமோ அதே மாதிரி இது அப்பவும் டெலிவரிக்கு அப்புறமும் பெண்களுக்கு வந்து ஒரு மன அழுத்தம் சந்தேகம் இதெல்லாமே வந்து ஜாஸ்தி ஆகும். ஹார்மோனல் சேஞ்சஸ் ஒண்ணு, இன்னொன்னு வந்து நம்ம அழகு குறைஞ்சிருச்சு, இல்ல வந்து நம்ம வந்து நமக்கு வந்து வயதாயிடுச்சு, இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கனால கணவர் வேற யாருக்கிட்டயோ போயிடுவாரோ இப்படிங்கிற ஒரு எண்ணம் 90% ஆஃப் த விமனுக்கு வந்து ஏற்படுது. இது ஃபாரின்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, டெலிவரிக்கு முன்னாடியே உங்களுடைய ஃபேமிலி டாக்டர் போறப்ப டியூரிங் அந்த பிரெக்னன்சி அப்பயே வந்து இதற்கும் சேர்த்து மனநல ஆலோசனை வழங்கப்படுது. இங்க ஃபேமிலி டாக்டர்ஸ் மாதிரி அங்க ஃபேமிலி கவுன்சிலர்ஸ் இருக்கிறாங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லயுமே வந்து கவுன்சிலிங் மஸ்ட் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல. சோ வந்து பிரெக்னன்சி டியூரிங் பிரெக்னன்சி அப்பயே வந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய மனமாற்றத்துக்கும் இப்படிலாம் மனமாற்றம் ஏற்படும், உங்க கணவர் ஒண்ணுமே பண்ணலன்னா கூட உங்களுக்கு அவர் ஏதோ உங்க மேல அட்ராக்ஷன் இல்லாத மாதிரி உங்களுக்கு ஒரு உணர்வு ஏற்படும். பிளஸ் உங்களுக்கு வந்து உடம்பு வந்து அப்ப வெயிட் போடுறது இந்த மாதிரி கொஞ்சம் வயிறு பெரிதாகிறது இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம உங்க அழகு போயிருச்சோன்ற ஒரு எண்ணம் ஏற்படும். தான் பிரெக்னண்டா இருக்கிற தோற்றத்தை வந்து நிறைய பெண்கள் விரும்புறது இல்லைன்னு ஒரு ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இது எல்லாமே வந்து சைக்கலாஜிக்கலா அவங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்துறதுனால கணவர் மேல ஆட்டோமேட்டிக்கா டவுட் ஏற்படும் அந்த மாதிரி சமயத்துல. பட் இதெல்லாம் இப்படி ஏற்படும்ன்றத முன்னாடியே சொல்லி மனதளவுல தயார்படுத்தி இவங்களை வந்து அந்த சூழ்நிலைக்கு இருக்கா இல்லாம கொண்டு வராம நிறைய பேர் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல தடுத்துறாங்க. நம்ம ஊரையும் நிச்சயமா அதற்கேற்ற ஒரு விழிப்புணர்வு வந்து கொடுக்கணும்.
கண்டிப்பா கொடுத்துடலாம். இன்னும் கூட பல விஷயங்களை பத்தி பேசலாம் அடுத்த வாரம். அதுவரை நன்றி, வணக்கம். இனி இதெங்களே மனநலம் குறித்து மிக தெளிவாக பல வாரங்களாக நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த வாரத்தில் கூட கணவன் மனைவி இடையே ஏற்படுகின்ற சச்சரிவுகளை நாம் எந்தெந்த வகையில் தீர்க்கலாம் என்பதை பற்றி மனநல ஆலோசகர் திருமதி ஷெலின் அவர்கள் பல ஆலோசனைகளை நமக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சுவையான தகவல்களை வரும் வாரத்தில் கேட்கலாம். நிகழ்ச்சி அமைப்பும் ஒலிப்பதிவும் உங்கள் கனகராஜ்.
இனிய இதயங்களே, நலம் காப்போம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு சாந்தோம் கலை தொடர்பு நிலையம்.